வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 626,000 கிராமங்களின் நில ஆவணங்கள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இணையதளத்தில் நாள்தோறும் 60,000 முதல் 90,000 பேர் பதிவு செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தீவிர புயலாக ஒடிசாவின் பூரி, மேற்குவங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு இடையே வரும் வெள்ளிக்கிழமை அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக தில்லி அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவையும் திரு நரேந்திர மோடி பகிர்ந்திருக்கிறார். நாடு முழுவதும் 626,000 கிராமங்களின் நில ஆவணங்கள் கணினி மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நில ஆய்விற்கான நவீன தொழில்நுட்பம் குறித்த சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நிலங்களை ஆவணப்படுத்துவதற்கென 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இணையதளத்தில் நாள்தோறும் 60,000 முதல் 90,000 பேர் பதிவு செய்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதளத்தின் புதிய வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அமைப்புசாரா தொழிலாளர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்து தங்களுக்கான நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் மக்கள் மருந்தகத்தின் விற்பனை 1,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த மருந்தகங்கள் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இது வெளிப்படுத்துவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கை 170 மடங்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 80 மருந்தகங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இதன் எண்ணிக்கை 14,000 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 25,000 மக்கள் மருந்தகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கை ஒட்டியுள்ள எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா சீனா இடையே இறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, விரிவான பேச்சுக்களுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீனாவுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என்றும் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் திரு டேவிட் கேமரோனும் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார். சர்வதேச சவால்களை உறுதியுடன் எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்த நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு டேவிட் கேமரோன் கேட்டுக்கொண்டார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜன்சக்தி கட்சியும் வெளியிட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஐக்கிய ஜனதாதள் கட்சி சார்பில் மேற்கு ஜம்ஷெட்பூர் பகுதியில் சரயூ ராயும் தமார் தொகுதியில் ராஜா பிட்டாராவும் போட்டியிடுகின்றனர். சத்தாரா தொகுதியிலிருந்து லோக் ஜன்சக்தி கட்சி சார்பில் ஜனார்தன் பஸ்வான் போட்டியிடுகிறார். இதற்கிடையே ஜார்க்கண்ட் காவல் தலைவராக திரு அஜய்குமார் சிங்கை நியமிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரஷ்யா புறப்பட்டுச் செல்கிறார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த உச்சி மாநாடு கசானில் நடைபெறுவதாக கூறியுள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது போன்ற நடவடிக்கைகள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கசானில் மருத்துவம் பயிலும் மாணவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
என் பெயர் பிரணீத். நான் வந்து கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், ரஷ்யாவில் கசானில். ஆக்சுவலி நாங்கள் இங்கே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே வராங்க பிரிக்ஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்களாம் ரொம்ப லக்கி வந்து இங்கே நாங்கள் இருக்கிற கசானுங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் ஈவெண்ட்டை நடக்க வந்து ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக. அதுவும் இல்லாமல் இங்கே எல்லா ஸ்டேட் பசங்களும் படிப்பாங்க, தமிழ் இருக்கும், கர்நாடகா இருப்பாங்க, கேரளா இருப்பாங்க, ஆந்திரா, மராட்டி, ஐ மீன் மகாராஷ்டிரா, எல்லா ஹிந்தி பசங்க எல்லாத்துக்கூடையும் இங்கே வந்து பழகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அதனால் இங்கே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்தியாளரிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன், இது ஒடிசா மாநிலம் பூரி, மேற்குவங்கம், சாகர் தீவுகளுக்கு இடையே கரையை கடக்கக்கூடும் என தெரிவித்தார்.
நேற்று வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று காலை 5:30 மணியளவில் வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது தொடர்ந்து வலுப்பெற்று இன்று காலை 11:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 23ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் தொடர்ந்து இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று 24ஆம் தேதி இரவு முதல் 25ஆம் தேதி அதிகாலைக்குள் ஒரிசா மாநிலம் பூரிக்கும் மேற்கு வங்க மாநிலம் சாகர் தீவுகளுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும்.
இதற்கிடையே புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒடிசா அரசு மேற்கொண்டு வருகிறது. கடலோரப் பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். புயல் நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புவனேஸ்வரில் உள்ள சிறப்பு நிவாரண ஆணையர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையும் திறக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட கூடிய இடங்களுக்கு செல்லும் வகையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற மீனவர்கள் நாளைக்குள் கரைக்கு திரும்புமாறு ஒடிசா அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த புயல் தொடர்பாக மத்திய அமைச்சரவை செயலர் ஒடிசா தலைமைச் செயலரை தொடர்பு கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த புயல் கரையை கடப்பதையொட்டி ஒடிசா கடலோரப் பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை அதி கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கோபால் ராய் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காற்று மாசுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்டை மாநிலங்களான ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகியவை தில்லி மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த 2 மாநிலங்களில் இருந்தும் டீசலில் இயங்கும் பேருந்துகள் தில்லி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தில்லியை பொறுத்தவரை இயற்கை எரிவாயு மூலம் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். காற்று மாசினை தடுப்பதற்கு உதவிடும் வகையில் டீசல் பேருந்து இயக்கத்தை 2 மாநிலங்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கோபால் ராய் கேட்டுக்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழக தில்லி அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய தில்லி அணி 266 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனைத் தொடர்ந்து ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடிய தில்லி அணி ஆட்டினேர இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 674 ரன் எடுத்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. வளரும் அணிகளுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி ஐக்கிய அரபு எமிரேட் இடையிலான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. ஓமனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஐக்கிய அரபு எமிரேட் அணி முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 626,000 கிராமங்களின் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான இணையதளத்தில் நாள்தோறும் 60,000 முதல் 90,000 பேர் பதிவு செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர புயலாக ஒடிசா மேற்கு வங்கம் இடையே வெள்ளிக்கிழமை அதிகாலை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக தில்லி அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.